கடவுளை வினை சொல்லாக பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. நாம் வினை சொல்லாக பார்க்கிற போது வேண்டுவதை நிறுத்தி விடுகிறோம், கவனிப்பதை தொடங்கி விடுகிறோம். மலர்களின் மௌனத்தை, தென்களின் ஓசையை, குயில்களின் இசையை, பட்டாம்பூச்சிகளின் சிறகடிப்பை, மின்மினி பூச்சிகளின் மின்னல் தெரிப்பை நாம் கவனிக்கிற போது நமக்குள் ஆழ்ந்த தியானம் உருவாகிறது. நாம் இயேசு கிறிஸ்து பிறந்த போது கிழக்கிலே ஒரு விண்மீன் அதிக வெளிச்சத்தோடு தோன்றியதையும் மூன்று ஞானிகள் அதை பார்த்து கொண்டுதான் அவர் பிறந்திருப்பார் என்று அடையாளம் கண்டு வந்ததையும் பற்றி படிக்கிறோம். அந்த அரும்பெருஞ்சோதி பிறந்திருக்கிற அருட்பெருஞ்சோதியை அடையாளம் காட்டியது. ஜாராதுஷ்ட்ரா என்கிற ஈரானிய தீர்க்கதரிசி அகுராமஸ்தா என்கிற அவரை பற்றி பேசுகிற போது நெருப்பால் வழிபட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எப்போது நெருப்பினால் வழிபடுகிறோமோ அப்போது நாம் அகுரோமசாதாவை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியும் என்பதுதான் ஈரானிய தீர்க்கதரிசியான ஜாராதுஷ்ட்ரா குறிப்பிடுகிற ஒன்று. சீக்கிய மதத்திலே இறைமை எல்லா உயிர்களிலும் ஒளியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. ஜைன மதத்திலே ஒருவருடைய அறிவு ஒளி வடிவமாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. எல்லோரும் விளக்கைத்தான் உதாரணமாக காண்பித்தார்களே தவிர, அவர்கள் அந்த விளக்கு என்பது எரிவதை சொன்னார்களே தவிர அது எரியாத போது இருப்பதை சொல்லவில்லை. எப்போது அது விளக்காக மாறி வினையாற்றுகிறதோ அப்போதுதான் இறைமை தென்படுவதாக அவர்கள் கூறினார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சின்ன சம்பவம், ஒரு சுஃபி துறவி தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய விளக்கை போட்டுவிட்டு தான் ஒரு மூலையிலே அமர்ந்து சின்ன விளக்கிலே படித்துக் கொண்டிருந்தார். அங்கே வந்த விருந்தினர் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் அந்த பெரிய விளக்கை போட்டிருக்கிறீர்கள் ஆனால் சின்ன விளக்கில் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே? வருகிறவர்களுக்கு அந்த பெரிய விளக்கு, நான் வாசிப்பதற்கு எனக்கு சின்ன விளக்கு. நம் வீடுகளில் இருக்கிற பெரிய விளக்குகள் எல்லாம் வருகிறவர்களுக்காகத்தான். இன்னும் சொல்ல போனால் வெளியே தேடுகிறவர்களுக்குத்தான் பெரிய விளக்கு தேவைப்படுகிறது, உள்ளே தேடுபவர்களுக்கு அகல் விளக்கு கூட அல்ல, அகல் விளக்கு இருந்தால் போதும் என்பதுதான் அதிலே நுட்பமானது. ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் வினையாற்றுகிற போதுதான் அவன் அழகாக இருக்கிறான். நதி ஓடுகிற போதுதானே அழகாக இருக்கிறது, கடல் அலைகளை வாரி இறைக்கிற போதுதானே அழகாக இருக்கிறது. ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் மொட்டு மலராக மாறுகிற போதுதானே அதை ரசிக்க முடிகிறது. ஒரு மரம் துளித்துக் கொண்டே இருந்தால்தானே பார்த்து நம்மால் மகிழ்ச்சி அடைய முடிகிறது. கன்று ஒன்று துள்ளிக்கொண்டே இருந்தால்தானே அதை பார்த்து நாம் கைகளை கன்னத்தில் வைத்து வியக்கிறோம். இத்தனை அழகும் வினை சொல்லால் நிகழ்கிறது, இல்லாவிட்டால் மானுடம் பட்டு போகும். ஜெய கிருஷ்ணமூர்த்தியிடம் ஒருவர் கேட்டார், கடவுள் இருக்கிறாரா? அவர் சொன்னார், நாம் நம்மிடம் இருக்கிற அன்பு, கருணை, பாசம், இரக்க குணம், தயான குணம், அடுத்தவர்களுக்கு கொடுப்பது இவற்றை எல்லாம் சேர்த்து கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து விட்டோம். நம்மிடம் இருக்கிற நல்ல குணங்களைத்தான் நாம் கடவுளாக ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறோம். கடவுள் இருக்கிறாரா என்பது நம்முடைய தொன்மை, நம்முடைய நம்பிக்கை, இருப்புக்கான ஓர் விளக்கம், நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கான பொருள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்வி மரணத்தை தொடர்ந்த ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. இன்னும் பிறவிகள் இருக்கின்றனவா என்பதை குறித்தும் இருக்கிறது. தீமைகள் செய்தவன் தண்டிக்கப்படுவானா என்பது குறித்தும் இருக்கிறது. நன்மைகள் செய்தவன் எல்லாம் மகிழ்ச்சியாக மறு உலகத்தில் இருப்பானா என்பதை குறித்தும் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், நாம் எதை இறைமை என்று சொல்லுகிறோமோ அது உண்மையிலேயே இறைமை இல்லை. நாம் மிகப்பெரிய கடலை அறிய முடியாமல் கைப்பிடிக்குள்ளே அதை அள்ளி இதுதான் இறைமை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எப்போதெல்லாம் நாம் நமக்குள் கருணை ஊறுவதை உணர்கிறோமோ, அன்பு ததும்புவதை பார்க்கிறோமோ, இரக்கம் மேலெழும்பி வருவதை பார்க்கிறோமோ, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, நாம் பசியாக இருந்தாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்கு பரோபகாரம் செய்கிற போதுதான் நமக்கு ஆனந்தம் வருகிறது என்று எண்ணுகிறோமோ, அந்த நொடியில் நமக்குள்ளும் இறைமை தோன்றுகிறது என்பதை உணர வேண்டும். அந்த இறைமை தான் நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறது. இறைமை ஒளியாக பார்க்கிற போது கூட அதிலே ஒரு சின்ன பிரச்சனை. இறைவன் ஒளிதானா? அதனால்தான் பாரதியார் சொல்லுகிறார், ஒளி என்பது குறைந்த இருள் கொண்டது. ஒளியிலும் இருள் இருக்கிறது, இருளிலும் ஒளி இருக்கிறது. அதிக இருள் ஆனால் குறைந்த ஒளி. நினைத்து பாருங்கள், 24 மணி நேரமும் பகலாக இருந்தால் என்ன ஆகும் என்று. கடல்கள் எல்லாம் வற்று போகும், ஆறுகள் எல்லாம் தடயம் தெரியாமல் காணாமல் போகும், மரங்கள் எல்லாம் பட்டு போகும், மானுடம் தடைக்காமல் போய்விடும், பூமி பொட்டல் காடாக ஆகிவிடும், அழகான நிலங்கள் வனங்கள் எல்லாம் பாலையாக மாறிவிடும். இருளும் ஒளியும் சேர்ந்து மாறி மாறி வருவதனால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இருள் கலந்த ஒளி என்று இறைமையை பற்றி தியோலாஜிகா மிஸ்டிகா என்கிற நூலில் டயோனிசியஸ் என்பவர் குறிப்பிடுகிறார். இறைவன் ஒளி மட்டுமல்ல, இருளும் தான். இருளிலும் மகத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் இருள் மனிதர்களை வாழ வைக்கிறது. கருவறை இருட்டில் தான் உயிர் பிறக்கிறது, கல்லறை இருட்டில் அது சிதைக்கிறது. வாழ வைக்கிற இருளும் உண்டு, சிதைக்க வைக்கிற இருளும் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். எந்த இருள் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆகவே இறைமை என்பதை எல்லாவற்றிலும் பார்க்க வேண்டும் என்று விரும்பியவர் பாரதியார். அதனால்தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, கேட்கும் ஒளிகள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று குறிப்பிட்டார். எல்லாவற்றிலுமே இறைமை இருக்கிறது, எல்லாவற்றிலும் அது தெரிகிறது. மயில்களின் அழகான இறகுகளில் மட்டுமல்ல, காகங்களின் கருமையான இறகுகளிலும் இறைமை தெரிகிறது. அது தண்ணீரிலே மட்டுமில்லை, தீயிலும் இருக்கிறது. அது மரங்களிலும் இருக்கிறது. பார்க்கிற அனைத்திலும் இறைமை பிரதிபலிப்பதாக காண்பதுதான் ஒரு மனிதன் ஞானத்தை அடைவதற்கான வழி என்று பாரதியார் குறிப்பிட்டார். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், கடவுளை பெயர் சொல்லாக கருதினால் நாம் என்ன அதை அழைப்பது என்பதுதான். நாம் அனைவருமே ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறோம், கடவுள் அன்புமயமானவன், கருணைமயமானவன், பரோபகாரம் உள்ளவன். நாம் எந்த தவறு செய்தாலும் மன்னித்து விடுகிற மேலதிகாரியவன். அப்படித்தான் நாம் கடவுளை பார்க்கிறோம். கடவுளை அதிகாரியாக பார்ப்பவர்கள் உண்டு, கடவுளை நண்பராக பார்ப்பவர்களும் உண்டு. ஆனால் பல நேரங்களில் நல்ல குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர் தான் கடவுள் என்று சொன்னார். பெயர்களில் என்ன இருக்கிறது? தாகத்தை தணிக்கிற ஒரு பொருளை தண்ணீர் என்றால் என்ன, வாட்டர் என்றால் என்ன, பானி என்றால் என்ன, ஜலம் என்றால் என்ன? தாகத்தை தணிக்க அது உதவுகிறவரை அது உபயோகமானது தானே, மகிழ்ச்சி தரக்கூடியது தானே. அப்படி ஏன் நாம் கடவுளை சொல்வதில்லை? பார்க்காத ஒன்றிற்காக நாம் அனைவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். புத்தர் ஓர் உருவக கதையை சொன்னார். ஓர் ஊரிலே இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். அவரிடம் கேட்டார்கள், ஏன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் ஒரு பெண்ணை யார் காதலிப்பது என்பதற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், அந்த பெண் எங்கே இருக்கிறாள்? அந்த பெண் எங்கே இருக்கிறாள் என்றே எங்களுக்கு தெரியாது. அவளை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததே இல்லை. இருப்பதே தெரியாத போது பார்ப்பது எங்கே? பார்க்காத பெண்ணுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை போலத்தான் நாம் பெயர்களுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இரண்டு பேர் கடை வீதியிலே நின்று கடுமையாக மோதிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அருகிலே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் மோதுகிறவர்களை போய் கேட்டால் அவர்களுக்கும் ஒத்து விடுமோ என்று அந்த சிறுவனிடம் வந்து, இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, யார் இவர்கள் என்று கேட்டார். என் அப்பாவும் ஒருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் யார் உன்னுடைய அப்பா என்று கேட்டதற்கு, சண்டையே அது குறித்து தான் என்று அவன் சொன்னான். யார் அப்பா என்பது குறித்து தான் இருவருக்குள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அதை போல நாம் பல நேரங்களில் எதற்காக சண்டை போடுகிறோம் என்று தெரியாமலேயே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதனால் இறைமையை வினை சொல்லாக பார்க்க வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ் மரபர்கள் பல காலங்களாக சொல்லி வந்தார்கள். நம்முடைய தமிழக மரபு இறைமையை பேரண்ட நடனமாக சித்தரித்தது. பேரண்ட நடனத்தை நீங்கள் பார்த்தால் அதிலே ஆடிய பாதம், குஞ்சித பாதம் என்று ஒன்று இரண்டு இருக்கும். குஞ்சித பாதம் முயலகன் என்கிற ஒரு அரக்கனை அழுத்திக் கொண்டு இருக்கும். முயலகன் உயிரோடுதான் இருக்கிறான், ஆனால் கொஞ்சம் விட்டால் அவன் எழுந்து விடுவான். ஆகவே அவனை அழுத்திக் கொண்டிருக்க வேண்டும், அவன் உயிரோடும் இருக்க வேண்டும், அழித்து விடக்கூடாது. அழித்து விட்டால் மனிதர்கள் எல்லாம் கர்ப்பம் அடைந்து விடுவார்கள், ஆணவம் அடைந்து விடுவார்கள். எனவே முயலகன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் அவன் தலை தூக்க நினைக்கிற போதெல்லாம் அந்த பேரண்ட நடனத்தில் குஞ்சித பாதம் அதை அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பேரண்ட நடனத்திலே ஐந்து நிலைகள் இருக்கின்றன. ஒன்று படைத்தல், இன்னொன்று காத்தல், இன்னொன்று அழித்தல், நான்காவது மறைத்தல், ஐந்தாவது அருளல். மறைப்பதும் இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியாது. விறகிலே இருக்கிற தீயை பார்க்க முடியுமா? மணலிலே இருக்கிற மனத்தை பார்க்க முடியுமா? பூமிக்கடியிலே இருக்கிற சுரங்கத்தை பார்க்க முடியுமா? மறைப்பதும் இறைமையின் ஒரு அம்சம். மறைப்பதால் தான் மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அனைத்தையும் தெரிந்து கொண்டால் மனிதர்களால் ஒரு நாள் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நம்முடைய மகிழ்ச்சி அறியாமையால் விளைகிறது. யார் அதிக அறியாமையில் இருக்கிறார்களோ அவர்கள் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அறிவுதான் மகிழ்ச்சிக்கு எதிராக இருக்கிறது. அந்த பேரண்ட நடனத்தில் ஒரு முக்கியமான ஓர் அம்சம் இருக்கிறது. இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான், படைத்துக் கொண்டிருக்கிறான், உருவாக்கி கொண்டிருக்கிறான், வினை சொல்லாக இருக்கிறான். எப்போது நாம் படைப்பதை செய்கிறோமோ, உருவாக்குகிறதை செய்கிறோமோ, அப்போது நாம் இறைமையோடு நெருங்கி விடுகிறோம். எப்போது நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அப்போது நாம் பேர் சொல்லாக இருக்கிறோம். எப்போது உருவாக்குகிறோமோ, அப்போது இறைமை நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. இறைமையோடு நெருங்க வேண்டும் என்றால் வினையாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். ஃபிரிட்ஸ் கேப்ரா என்பவர் டாவோ பிசிக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அணுவை பிளந்தால் அதில் இருக்கிற அந்த துகள்கள் காஸ்மிக் நடனத்தை போல செல்கிறன என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, ஐரோப்பாவிலே ஜெனீவாவிலே இருக்கிற அந்த அணு ஆராய்ச்சி நிலையத்திலே நடராஜர் சிலை ஒன்று கம்பீரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே படைப்பதும் இறைமையும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நாள் வினையாற்றாமல் இருந்தால் இந்த உலகம் என்ன ஆகும்? ஒரே ஒரு நாள் ஞாயிறு உதிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? எந்த காவல் நிலையத்திலே நாம் புகார் கொடுக்க முடியும்? ஒரே ஒரு நாள் நிலவு இரவிலே வராமல், நட்சத்திரங்கள் இல்லாமல், மேகங்கள் இருந்தால் கூட நாம் என்ன செய்கிறோம்? யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு நாள் காற்று இன்று வீசுவதில்லை என்று கதவடைப்பு செய்தால் என்ன ஆகும்? இயற்கை இயங்கிக் கொண்டே இருக்கிற காரணத்தால் தான் மானுடம் செழித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால் தான் இயற்கை என்பது கஞ்சத்தனமான காசாளர். அவன் ஒரு நொடியையும் வீணாக்குவதில்லை என்று கடவுள் மாயை என்கிற புத்தகத்தை எழுதிய ரிச்சர்ட் டாக்கின்ஸ் குறிப்பிடுகிறார். இயற்கை தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது இயங்காமல் இருந்தால் மானுடம் பட்டு போய்விடும் என்பதை அவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயற்கை என்பது வினை சொல்லாக இருக்கிறது, இறைமை என்பது வினை சொல்லாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாவற்றிலும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். தமிழ் இலக்கிய மரபு என்பது இயற்கை வினை சொல் என்பதை எல்லா வகையிலுமே வலியுறுத்தி வலியுறுத்தி நம்மிடம் கூறி வந்திருக்கிறார். ஆம், வினையாற்றுகிற போது ஒன்றை பார்க்க வேண்டும். கடவுளை வினை சொல்லாக பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் வினை சொல்லாக பார்க்கிற போது வேண்டுவதை நிறுத்தி விடுகிறோம், கவனிப்பதை தொடங்கி விடுகிறோம். மலர்களின் மௌனத்தை, தென்றலின் ஓசையை, குயில்களின் இசையை, பட்டாம்பூச்சிகளின் சிறகடிப்பை, மின்மினி பூச்சிகளின் மின்னல் தெரிப்பை நாம் கவனிக்கிற போது நமக்குள் ஆழ்ந்த தியானம் உருவாகிறது, நமக்குள் ஆழ்ந்த அமைதி உருவாகிறது. நாம் அலைகள் இல்லாத ஏரிகளைப் போல சலனமற்ற மனத்தோடு இருக்கிறோம். மனத்தை உதிர்ப்பதற்கான உபாயம் அப்போது பிறக்கிறது. ஆகவே வினை சொல்லாக பார்க்கிற போது நம்மிடம் ஒன்று தெளிவாக தெரிகிறது, நாம் இயற்கையை கவனிக்க தொடங்குகிறோம். யாசகராக மாறுவதில்லை, வேண்டும் என்று கேட்பதில்லை, இருப்பதிலேயே நிறைவடைகிறோம். நம் காதுகளை திறந்து வைத்திருக்கிறோம். நம் மனத்தை உதிர்த்து விடுகிறோம். அதுதான் வினைச்சொல்லாக பார்க்கிற போது ஏற்படுகிற அற்புதமான மாற்றம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் இயற்கையை வினைச்சொல்லாக பார்க்கிற போது நாம் பல்வேறு விதமான வழிபாடுகளை மக்களிடம் நிலவுவதை சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். சிலரை பொறுத்தவரை இறைமை என்பது ஓஷோ அவர்கள் குறிப்பிடுவதைப் போல அவர்களுக்கு அது ஒரு மென்கரடி பொம்மையை போல, குழந்தைகள் மென்கரடி பொம்மையை வைத்து விளையாடுவதை பார்க்கலாம். எந்த நேரத்திலும் அவை அந்த மென்கரடி பொம்மைகளை பிரியவே மாட்டார். யாராவது அந்த மென்கரடி பொம்மையை கீழே தள்ளினால் அவை கோபித்துக் கொள்ளும், தூங்கும் போது கட்டுப்பிடித்துக் கொண்டு தூங்கும், வேறு இடத்திற்கு செல்வதாக இருந்தால் அதை வாகனத்திலே வைத்துக் கொண்டு சொல்லும். யாராவது இது கரடி என்று சொன்னால் கூட கோபம் வந்துவிடும். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு அந்த பொம்மையை பொறுத்தவரை அது இன்னொரு விளையாட்டு தோழர். பலருக்கும் இறைவன் என்பதும் வழிபாடு என்பதும் அப்படித்தான் இருக்கிறது. சிலருக்கு இறைமை என்பது செல்ல பிராணியாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் எப்போதும் அந்த செல்ல பிராணியை போல நடத்திக் கொள்பவர்களாக இருக்கிறார். சிலரோ பயத்தின் காரணமாக வழிபாடு நடத்துகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நரகம் என்பதுதான் பயமுறுத்துகிற சொல். பேராசை சுண்டி இருக்கிறது. அவர்களுக்கு சொர்க்கம் என்கிற சொல் முக்கியம். அதனால் அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை செய்கிறார்கள். ஒருவருக்கு உதவுகிற போது கூட கருணையினால் உதவுவதில்லை. இதை செய்தால் நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், இதை செய்தால் நமக்கு சுவனபதிகள் அகலமாக வாயிலை திறந்துவிடும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் இவர்கள் வழிபாட்டின் நிலைகளாக இருக்கின்றன. ஆனால் வழிபாடு என்பது எப்படி நிகழ வேண்டும்? பெர்னாட்ஷா அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை குறிப்பிட்டார். சில மனிதர்கள் முதலிலேயே இறந்து விடுகிறார்கள், பின்னர் தான் புதைக்கப்படுகிறார்கள். நாம் பலரை பார்க்கலாம், நடைபெணங்களாக இருப்பார்கள். யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல், அவர்கள் முகத்தில் புன்னகை இல்லாமல், சகல நேரமும் இறுக்கமாக, ஏதோ அவர்கள்தான் இந்த பூமியை தோள்களிலே தூக்குவதைப் போல நினைத்துக் கொண்டு நடமாடுபவர்களை பார்க்கலாம். அவர்கள் யாருக்கும் எந்த ஆறுதலையும் தரமாட்டார்கள். அவரிடம் சென்றால் எதிர்மறை எண்ணங்களை பரப்புவார்கள். இப்படிப்பட்டவர்களை சுமப்பதால் தான் அடிக்கடி பூமிக்கு நிலநடுக்கம் வருகிறதோ என்று நான் யோசிப்பது உண்டு. மனிதன் எப்போது பெயர் சொல்லாக இருக்கிறானோ அவன் செத்து போனவனாக இருக்கிறான். அவன் செயல்கள் புரிகிற போதுதான் வினை சொல்லாக மாறுகிறான். காலம் அவனை கௌரவிப்பதாக இருக்கிறான். வழிபாடுகளின் நிலைகளை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஜலாலுதீன் ரூமி என்பவர் அற்புதமான கவிஞர். அவர் ஓர் உருவக கதையை குறிப்பிடுகிறார். ஒரு மாடு மேய்க்கிற இளைஞன் அவன் இறைவனிடம் வேண்டுகிறான். இறைவா, தயவு செய்து உன்னிடம் என்னை அனுமதி. நான் வந்தால் சிக்கு பிடித்த உன் முடிக்கு பேன் எடுப்பேன், உன் கிழிந்த ஆடைகளை எல்லாம் தைப்பேன், என்னிடம் இருக்கிற மாட்டுப்பாலை உனக்கு கறந்து ஊட்டுவேன் என்கிறான். இதை கேட்டதும் மோசஸுக்கு கோபம் வந்து விடுகிறது. அங்கே வந்து சொல்கிறார், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இறைவன் என்ன ஏழையா? கந்தல் துணியை அணிந்து கொண்டிருப்பவனா? அவன் தலையில் சிக்கு பிடித்திருக்கிறதா? அவன் பசியோடு அலைபவனா? அனைத்தையும் கடந்த அந்த பரம்பொருளை இப்படியெல்லாம் நீ பிரார்த்தனை செய்கிறாயே? அப்போது மோசஸுக்கு மட்டும் ஒரு குரல் கேட்கிறது, மோசஸ், நீ தயவு செய்து என் பக்தர்களை என்னிடமிருந்து பிரித்து விடாதே என்று.